الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العليم அன் நபி மூசா ரபி அல்லாஹ் அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஃமினு லில் முஃமின் கல் புனியான் யஷுது பஅதுஹு பஅலா அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழு வாரம் ஏழு பூமியை படைத்து அதற்கு மத்தியிலே பல கோடிக்கணக்கான ஜீவராசிகளை படைத்து படைத்த படைப்புகளிலே உன்னதமான சிரேஷ்டமான وَلَقَدْ كَرَّمْنَا بَنِي آدَمَ ஆதமுடைய பிச்சனங்களாகிய எங்களை இந்த பூமியிலே கண்ணிய பிரஜையாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய வல்லவனாம் அல்லாஹ் அவனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அவனுடைய புகழை ஒரு மனிதருக்கு வார்த்தைகளால் புகழ்ந்து முடிக்க முடியாது அந்த அளவுக்கு புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் சொந்தக்காரன் இறைவன் நபியை பார்த்து சொல்றான் நபியே உம்மத்துக்கு சொல்லுங்க வகுலில் ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே லம் யத்தஹிது வலதா அவனுக்கு புள்ளகள் இல்ல வலம் யகுல்லஹு ஷரீகுல் முல்க் முழு அந்த சராசரத்தையும் யாருடைய ஆலோசனையுமே உதவியுமே இல்லாமல் தட்ட தனிய ஆட்சி செய்யக்கூடிய அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் நபியே சொல்லுங்க என்று சொன்னது போல அனைத்து புகழும் புகழ்ச்சியும் என்ற இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் இவ்வுலகிற்கோர் அற்புதமாக அதிசயமாக ஒளிவிளக்காக வந்துடித்த உயிருக்கு உயிரான உயிரையும் விட மேலான முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவும் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியூன்கள் மற்றும் கியாம நாள் வரும் வரைக்கும் அந்த உத்தமருடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் ரஹ்மத்தும் என்றென்றும் உரித்தாள்க என்று வேண்டியதன் பின்னால் இறையிலமாம் புனித பல்வாயிலினுள் அத்திகாப்புடைய நீயத்தில் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய நெஞ்சங்களே அருமை சகோதரர்களே வல்லவன் அல்லாஹ் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறானோ அத்தகைய விடயங்களை நமது வாழ்க்கையில் அவசர அவசரமாக எடுத்து நடக்கும்படியும் இவைகளை செய்யக்கூடாது செய்தால் பாவம் பார்த்தால் பாவம் பேசினால் பாவம் என்று தடுத்து வச்சிருக்கிறானோ அத்தகைய விடயங்களிலிருந்து அவசர அவசரமாக தவிர்ந்து நடந்து கொள்ளும்படியும் முதற்கன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியாத் என்னும் நல்லுபதேசம் பிறப்பித்துக் கொள்கிறேன். சங்கையான பெரியவர்களே சகோதரர்களே கனவான்களே உலகத்துடைய வாழ்க்கையில எல்லாரும் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் எங்களோட வாழ்க்கையை கழிச்சிட்டோம். மனிதர்களாகிய நாங்கள் எல்லாரும் ஒரு விடயத்தை உணர்வுக்கு எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம், யோசிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே உலகத்துல வாழ்ந்துட்டோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழணும் நினைச்சு கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்ந்த காலம், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம், நான் நினைச்சு கொண்டிருக்கிற காலம்
இதெல்லாம் ஒரு அறுக்கமுள்ளதாக வாழ்ந்துட்டோமா, அறுத்தமுள்ளதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்ற ஆசைகள் கனவுகள் எல்லாம் அறுத்தமுள்ளதாக இருக்கா என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டி இருக்கு. அன்பானவர்களே, உலகத்துல தொழிலும் நோம்பு குடிக்கலும் ஜக்காத்து கொடுக்கலும் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்திருக்கலாம், உம்ராக்கு போகலாம், குர்ஆன்கள் ஓதலாம், தர்மங்கள் நிறையவே செஞ்சு கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, இது அத்தனையும் செய்தோம் என்ற வாழ்க்கை அர்த்தமுள்ளதான்னு பார்த்தால் அர்த்தமுள்ளதாக குர்ஆன் ஹதீஸுடைய நிழலிலே எங்களுக்கு முடிவுக்கு வர முடியாது. நான் தொழுகிறேன் தானே, நான் நோம்பு குடிக்கிறேன் தானே, நான் மாஷா அல்லாஹ் நல்ல தர்மங்கள் எல்லாம் செய்யறேன் தானே, அதனால நான் நல்ல ஒரு வாழ்க்கை வாழேன் என்று சொல்லி குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையிலே பார்த்தால் ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஏனென்றா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவும் வணக்கங்கள் நலவுகள் இருக்கேனோ, எந்த அளவுக்கு வணக்கங்கள் நலவுகள் இருக்கோ அதே அளவுக்கு அதையும் விட அதிகமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரெண்டு விஷயம் இருந்தே ஆகணும். அதுல முதலாவது எந்த அளவுக்கு நலவுகள் செய்யறோமோ அந்த அளவுக்கு அதையும் விட அதிகமாக இந்த வாழ்க்கையில அநியாயங்கள், அநீதிகள், கெடுதல்கள், கெட்டது நடக்கப்படாது. அன்பானவர்களே, உதாரணத்துக்கு கொண்ட சொல்றேன், தலைப்பல்ல இன்றைக்கு நாங்க வாழ்ந்துட்டோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாங்க நல்லவர்கள் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களை தெரியாமலே எத்தனையோ தவறுகள், எத்தனையோ அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கு. உதாரணத்துக்கு ஒன்றை பாருங்க, இன்றைக்கு பரவலாக சொல்லப்பட்டது இஸ்லாமிய சமூகங்கள், பொதுவாக இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய கிராமங்கள் இந்த தண்ணியால அவதிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. தண்ணியால சொத்துகள் அழிஞ்சு போகுது, தண்ணியால வீடு வாசல்கள் அதாவது நாசத்துக்குள்ளாகுது, தண்ணியால எத்தனையோ பிரச்சனைகள் உள்ளாகுது. இவ்வாறு இஸ்லாமிய சமூகம் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அன்பானவர்களே, எங்கள் வாழ்க்கையில சில அநியாயங்கள் இருக்கு, இது அநியாயமான்னு தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். இது அநியாயமா? அதே போல சில அநியாயங்கள் இருக்கு, யார்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கலன்னு தெரியா? ஒருத்தருக்கு அடிச்சா, ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சா, ஒருத்தருக்கு ஏசினா, ஒருத்தருக்கு இட்டு கட்டினா, அந்த ஒருத்தரிடம் போய் மன்னிப்பு கேட்கலாம், முடிஞ்சு அல்லாஹும் மன்னிச்சிருவான். சில அநியாயங்கள் இருக்கு, யார்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கறது? உதாரணத்துக்கு காற்றை மாசடைய கூடாது, இந்த காற்றுக்கு தானே இது மாசடையப்படாது. இன்றைக்கு எங்களுக்கு சுகாதாரம் சொல்லித்தார முறை, எங்களுடைய பிஎச்ஏ சொல்லித்தார முறை, ஏன் எங்களுடைய மார்க்கமும் வழிகாட்டுற முறை, இந்த காற்று சுவாசிக்கப்படுது, இது மாசடைவாக சுவாசிக்கப்பட்டா இன்னைக்கு எத்தனையோ நோய்கள் வருது. உதாரணத்துக்கு இந்த பொலித்தீன்களை பத்த வைக்க மாட்டாங்க. பொலித்தீன்களை இன்றைக்கு ஒரு முஸ்லீமோ யாரோ இந்த பொலித்தீன்களை பத்த வைக்கிறதுனால அதனுடைய புகை இந்த காற்றுல கலந்து எத்தனையோ பேர் நோயாளியாக மாறுறாங்க. இப்ப இந்த அநியாயத்தை செஞ்சா யார்கிட்ட வீட்டு மன்னிப்பு கேட்கிறது? யாரோ அதால் அவதிப்பட்டார்கள் என்று யாருக்கு தெரியும்? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிகவும் பயங்கர மனுஷியன், நாங்க சும்மா செஞ்சு கொண்டிருக்கிறோம். செல்லாளிக்கிறவன் சொன்னாங்க, மூன்று சாராருக்கு அல்லாஹுடையவும் மனிதர்களுடையவும் சாபம் உண்டாகுது. மூணு சாராருக்கு, அது பராசத்தில் மவாரி முதலாவது சாரார், ஓடக்கூடிய ஆறுகள், ஓடக்கூடிய கால்வாய்கள், இந்த நீர் தடாகங்கள், இந்த ஆற்றுகளிலே முதலாவது சாரால் அல்லாஹுடையவும் மனிதர்களுடையவும் சாபத்துக்கு உண்டாகிற முதலாவது சாரால் இந்த ஆறுகளிலே கால்வாய்களிலே சிறுநீர் கழிப்பவர்கள். சும்மா யோசிங்களே, வீட்டு டாய்லெட் பட்டையை திருப்பி விட்டவங்க ஆற்றுல, வீட்டுல புள்ளகளிட்ட அந்த பம்பஸை கொண்டு போயிட்டு இந்த ஆற்றுல போட்டுறவங்க, அந்த ஆற்றை நஜீஸ் பண்றவங்க. இன்றைக்கு சில இடங்கள்ல இஸ்லாமிய சமூகங்களுக்கு இந்த தண்ணியால சோதனை, ஆற்று தண்ணியால, கால்வாய் தண்ணியால, கொஞ்சம் மழை பெய்யால பெரிய ஒரு சோதனை. ஆனால் இதுக்கு நாங்கள் ஏதாவது அநியாயம் செய்யறோமா? அன்பானவர்களே, சுருக்கமாக வழங்கிக் கொள்ளுங்க. எந்த ஒரு மனிதனையும் அல்லாஹ் பூமியிலே கஷ்டப்படுத்துறது அல்ல, எந்த ஒரு மனிதனும் அவன் தேடிக்கொள்ளாமல் அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பதல்ல. எது வந்தாலும் அது அவன் தேடிக்கொண்டது, அவன் தேடிக்கொண்டது. அன்பானவர்களே, சும்மா யோசிப்போம். இரண்டாவது சொன்னார்கள், மனிதர்கள் நடக்கக்கூடிய பாதைகளிலே திருநீர் கழிப்பவர்கள். பொதுவா இஸ்லாமியர்கள் செய்தது குறவு, முஸ்லிம்கள் காண்டத்துக்கு குறவு இருக்கிறார்களோ தெரியா, ஆனா அதிகமானவர்கள் இந்த மனிதர்கள் போகக்கூடிய பாதையிலே திருநீர் கழிப்பார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுடையவும் மனிதர்களுடையவும் சாபம் உண்டாகுது. வத்தில்லி, மூணாவது, மனிதர்கள் நிழலுக்காக இருக்கக்கூடிய மரங்கள் ஓரங்களுக்கு, அந்த மரத்தடிகளுக்கு கீழால் மனிதர்கள் நிழலுக்காக இருக்கக்கூடிய இடங்களிலே மனிதர்கள் சிறுநீர் கடிக்கிறாங்க சில பேரு தெரியாம. அன்பானவர்களே, இது போன்று நிறைய அநியாயங்கள், நிறைய பாவங்கள் இருக்கு. இதே பெரியோரு அநியாயம், பெரியோரு தண்டனை உள்ள விஷயம், பெரியோரு அல்லாஹ்வுடைய தாபம் உள்ள விஷயம் என்று தெரியாமல் நாங்க அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நான் ஆரம்பத்தில் சொல்றேன், நாங்க எல்லாரும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் வாழ்ந்த வாழ்க்கை, வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஒரு அர்த்தம் உள்ளதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, வாழ்ந்து முடிச்சுட்டேனா? வெறுமனே அமல் செஞ்சா மட்டும் அர்த்தம் உள்ளதாக மாறாது, அந்த அமலோடு சின்ன ஒரு அணுவளவேனும் அநியாயம் நடக்கப்படாது, அப்பதான் அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறும். இது முதலாவது. இரண்டாவது, அன்பானவர்களே, நாங்க எல்லாரும் இந்த பூமியிலே ஒரு பூரண முஃமினாக வாழ்ந்துட்டு மௌத்தாக வேண்டுமாக இருந்தால், ஒரு பூரண முஃமினுக்கு தான் சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டிருக்கு, ஒரு பூரண முஃமினுக்கு தான் சகராத்துடைய லேசு வாக்களிக்கப்பட்டதுக்கு, ஒரு பூரண முஃமினுக்கு தான் கபூரிலே விமோசனம் வாக்களிக்கப்பட்டதுக்கு, ஒரு பூரண முஃமினுக்கு தான் மஹ்ஷரிலே தத்தளிக்காமல் பயப்படாமல் முகத்துடைய நிறங்கள் மாறாமல் கண்களுடைய அந்த கோலங்கள் மாறாமல் பயந்த கோற்றம் இல்லாமல் வெற்றியாளர்களுடைய பட்டியலிலே இருந்துட்டு, வெற்றியாளர்களுடைய பக்கமே இருந்துட்டு சோர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் பூரண முஃமின்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்க வணக்கங்கள் செய்கிறோம், தர்மங்கள் செய்கிறோம், ஆரம்பத்தில் சொன்னது போல ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டோம், உம்ராக்கு போய் கொண்டிருக்கிறோம், குர்ஆன்கள் ஓதுறோம், பூரண முஃமினாண்டு நானும் நீங்களும் ஆராய்ஞ்சி பார்க்க வேண்டி இருக்கு. எப்ப நானும் நீங்களும் பூரண முஃமினாகுவோம்? இப்ப உங்களுக்கு சும்மா ஒரு கணக்கு போட்டு பார்த்துக் கொள்ளையிலும் நான் ஒரு பூரண முஃமினா இல்லையா? அன்பானவர்களே, எப்போ ஒருவர் பூரண முஃமின், பூர்த்தியான முஃமினாக மாறுறார் என்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாசி அஜ்மாயின். யாரு ஒரு பூர்த்தியான முஃமின் என்றால், முஃமின் என்றால் எங்களுடைய குழந்தைகளை விட, என்னோட புள்ளகளை விட, என்னோட உம்மா வாப்பாவை விட, உம்மா வாப்பாவை விட, ஏன் இந்த பூமியில இருக்கக்கூடிய மனித கோடிகளை விட எங்களுக்கு நேசத்துக்குரியவராக, விருப்பத்துக்குரியவராக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய வாழ்க்கையில ஆகிறாரோ அவருதான் உண்மையான பூர்த்தியான முஃமின், பூர்த்தியான முஃமின். இப்ப சும்மா யோசிங்க, ஏந்த புள்ளைய விட, ஏந்த உம்மை வாப்பாவை விட, குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றானே, ஏந்த சொத்து செல்வத்தை விட, ஏந்த வீடு வாசலை விட, ஏந்த மனித சமூகத்தை விட நான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேனா, விரும்புறேனா? ஏந்த வாழ்க்கையில இதெல்லாத்தையும் விட, இவ்வளவு அத்தனை பேர்த்தையும் விட முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விருப்பம் இருக்கா? இருந்தால் பூரண முஃமீன். இந்த விருப்பம் இல்லாம நாங்க எவ்வளவுதான் வணக்கங்கள் செஞ்சாலும் அது ஒரு சைத், ஆனால் பூரண முஃமீனாக முடியாது. அன்பானவர்களே, குர்ஆன்லயும் அல்லாஹ் நிறைய இடத்துல சொல்றான், யாரு வெற்றியாளர்கள், யாருக்கு அல்லாஹ் உதவி இருக்கு, யாரு யாரு இந்த உலகத்துடைய சோதனைகள்ல இருந்து பாதுகாக்கப்படுவாங்க, உலகத்துல சில பேருக்கு சோதனைக்கு என்ன காரணம், இதெல்லாத்தையும் சொல்லக்கூடிய நேரத்துல சாராம்சத்தை பார்த்தா, நம்ம எல்லாரும் நபியை உண்மையாகவே எங்களுடைய உயிரையும் விட மேலானவராக நேசிக்கணும். இன்றைக்கு சமூகத்துடைய ஒரு அவல நில, சில பேரு நபியுடைய நபியை நேசிக்கிறேன் என்று சொல்லி, நபியை உயிரையும் விட மேலானவராக எண்ணுகிறேன் என்று சொல்லி வெறுமனே சில பைத்துகளையோ கசீதாக்களையோ சாப்பாடுகளையும் தின்று கொண்டு இதுதான் நபியுடைய நேசம் என்று ஒரு வரையறைக்குள்ள மாத்திரம் இருக்கிறார்கள். இதெல்லாம் நம்முடைய நேசம், கவி படிக்கிறது, பைஸ் படிக்கிறது, சாப்பாடு கொடுக்கிறது, இதெல்லாம் நேசம். அவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடுறது, இதெல்லாம் நேசம். அன்பானவர்களே, நேசம் என்றால் எந்த உயிரையும் விட, எந்த பிள்ளைய விட, எந்த உம்மவாப்பா விட நபிக்கு முதலுரிமை கொடுக்கணும். நபிக்கு முதலுரிமை கொடுப்பதென்றால் குழந்தையுடைய முன்னிலையிலே, உம்மவாப்பாவுடைய கட்டளையுடைய முன்னிலையிலே, அவர்களுடைய வாழ்க்கையுடைய முன்னிலையிலே நபியுடைய ஒரு வாழ்க்கை, நபியுடைய ஒரு சொல், நபியுடைய ஒரு செயல்பாடு குளிதோண்டி புதைக்கப்படாது. இந்த எத்தனை புள்ளகளுக்காக, மனைவிக்காக, உம்மா வாப்பாக்காக, உலகத்துடைய பெருமைக்காக நபியுடைய சுன்னத்துகள் குளிதோண்டி புதைக்கப்படுது. நபி செய்ததை எத்தனை பேருக்கு செய்ய கூச்சமாக இருக்கு. அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அன்றாட நாங்க செய்த எத்தனையோ விஷயத்த நபி செய்தது போன்று செய்யலாம், ஏன் செய்யாமல் இருக்கிறோம்? செய்கிறோம் செய்கிறோம், கொஞ்சம் மாத்தினா நபி செஞ்சது போல ஆகிறோம், ஏன் மாற்றிக் கொள்ளாம இருக்கிறோம்? அன்பானவர்களே, நான் கடைசியில சொல்றேன், எது அன்றாடம் நாங்க மாற்ற வேண்டும் என்று குர்ஆன் அல்லாஹ் இந்த நபியை பத்தி சொல்லக்குள்ள இவரு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹுக்கும் நபிக்கும் நபிக்கும் வழிபடுகிறாரோ அவர்தான் மகத்தான வெற்றியில் இருக்கிறார். நாங்க வணக்கம் செய்யறோம், தர்மம் செய்யறோம், எல்லாம் செய்யறோம், ஆனால் நபிக்கு வழிபட இல்லைண்டா நாங்க இன்னும் மகத்தான வெற்றியாளர்களாக ஆகல, பூரண முஃமினாக ஆகல. நபிக்கும் வழிபட வேண்டும். குர்ஆன் இவரே அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாற்றம் செய்கிறாரோ, மாற்றம் செய்கிறாரோ அவரே தெளிவான வழிகாட்டிலே இருக்கிறார். தெளிவான குர்ஆன். இன்னொரு அல்லாஹ் சொல்றான், வமா ஆதாகும் ரசூல் ஃபகுதூம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ அதை எடுத்து நடங்க, எதை விட்டு தடுத்தார்களோ அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் கொண்டு வந்தார்களோ அதை எடுத்து நடக்கிறது எங்களுடைய கடமை. குர்ஆன் فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ أَن تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. யாரு யாரு நபியுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்கிறாரோ அவரு உலகத்தில உலகத்தில துன்பம் நிகழ்வதையும், துன்பம் ஏற்படுறது உலகத்தில் நபிக்கு மாற்றம் செய்யறவங்க உலகத்தில துன்பம் நிகழ்வதையும் அதே போல மறுமையில வேதனை கிடைக்கிறதையும் அஞ்சு கொள்ளட்டும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப நபிக்கு மாற்றம் செஞ்சா உலகத்தில துன்பம் நிகழும்ன்ற விஷயத்தையும், இந்த நபிக்கு மாற்றம் செஞ்சா ஆகிறால அல்லாஹ் வேதனை இருக்கிற விஷயத்தையும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறான். நாங்க யோசிக்கணும், எங்க வாழ்க்கையில சில சோதனைகளுக்கு நாங்க முகம் கொடுத்திருப்போம், சில சோதனைகளுக்கு சூழ்ந்து கொண்டு வாழுவோம், எங்களை சூழ சில சோதனைகள் இருந்து கொண்டிருக்கோம், நான் நபியுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செஞ்சு கொண்டு வாழ்றேனோ? நல்லா சொல்லிட்டாரு, அஞ்சு கொள்ளுங்க, பயந்து கொள்ளுங்க. ஏனென்றா நபீர கட்டளைக்கு மாற்றம் செஞ்ச உலகத்துல சோதனையும் ஆத்திரால வேதனையும் பயந்து கொள்ளுங்க. அப்ப நபீர கட்டளைகளுக்கு நான் மாற்றம் செய்யறானோ, தொழுகிறேன் தானே ஆனா சோதனையே, தர்மம் செய்யறேன் தானே ஆனா சோதனையே, புறோகிறேன் தானே ஆனா சோதனையே, தர்மத்தை அதிகரிக்கிறோம் சோதனை வந்தன்னே, தொழுகையை சொல்ல சுண்ணத்தை தகச்சம் தாக்குறோம் சோதனை வந்தன்னே, சுண்ணத்தான நோம்புகள் நோக்கிறோம் சோதனை வந்தோன்னே. ஆனால் யோசிப்பது கிடையாது, நபியுடைய வழிமுறையில ஏதாவது மாற்றம் செய்யறேனோ, நபிய நேசிக்காம இருக்கிறேனோ, நபியுடைய சுண்ணத்துகளான வாழ்க்கையில இல்லாமல் இருக்கோ, இதை யோசிப்பது கிடையாது. அன்பானவர்களே, இது குர்ஆனுடைய பார்வையிலே யோசிக்க வேண்டிய விஷயம். சோதனை வந்தா ஏந்த வாழ்க்கையால, ஏந்த மனைவியுடைய வாழ்க்கையிலிருந்து, ஏந்த குடும்பத்துடைய வாழ்க்கையிலிருந்து நபியுட கட்டளைக்கு ஏதாவது மாற்றம் நடக்குதோ? அன்பானவர்களே, வல்லவன் அல்லாஹ் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த பூ உலகிற்கு ஒரு அனுப்படையாக தந்தான், அனுப்பினான். எனக்கும் உங்களுக்கும் ஒரு அருளாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். குர்ஆன் இதை ஒரே ஆயத்தின் மூலம் முழு ஆலத்துக்கும் அருள் என்பதை அல்லாஹ் நிரூபணமாக்கி விட்டான். வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், முழு ஆலத்துக்கும் அருளாக வந்தவர் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். முழு ஆலத்துக்குமே, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் இரண்டு ஆலங்களுக்குமே அருளானவர்கள் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, நாங்க யோசிக்கணும், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்துட்டோம், அன்றாடம் எல்லாத்தையும் செய்யறோம், ஏனப்பா நாங்க இந்த நபி வழிகாட்டின பிரகாரம் செய்யப்படாது, ஏன் நபி ஆகுமாக்கின பிரகாரம் செய்யப்படாது, ஏன் இந்த நபியை நானும் நீங்களும் நேசிக்கப்படாது? எந்த அளவுக்கு அற்புதமானவர்கள், எந்த அளவுக்கு அதிசயமானவர்கள், எந்த அளவுக்கு ஒளிமயமானவர்கள், அவர்களுடைய வர்ணனைகளை வர்ணிக்க முடிக்க முடியுமா? அந்த அளவுக்கு வர்ணனையாளர்கள், எந்த அளவுக்கு இரக்கமானவர்கள், இந்த பூமியிலே இரக்கத்துக்கு உதாரண புருஷர் எந்த ஒரு மனிதரையுமே கொண்டு வர முடியாது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையிலே அந்த அளவுக்கு மகானாக வாழ்ந்தவர்கள், ஏன் நாங்க இவரை விளங்கப்படாது, ஏன் நாங்க இவருடைய வாழ்க்கையை எங்கள வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ளப்படாது? இதுக்கு மாற்றம் செய்யறதால தானே இவ்வளவு சோதனைகளுக்கு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறோம் என்பதை ஏன் உணரக்கூடாது? அன்பானவர்களே, அல்லாஹ் இந்த நபியை எந்த அளவுக்கு மகத்துவப்படுத்தி வச்சிருக்கிறான் என்றால், சிறப்பாக்கி வச்சிருக்கிறான் என்ற நாங்க நிறைய பேர் கேட்டிருப்போம். அவங்க பிறப்பு இறப்பு எவ்வளவோ தெரிஞ்சு வச்சிருப்போம். அவர்கள் எந்த அளவுக்கு தியாகம் செய்தார்கள், எந்த அளவுக்கு பசியில் இருந்தாங்க, எவ்வளவு அடி வாங்கினாங்க, இஸ்லாத்துக்காக தீனுக்காக சின்ன குழந்தைகள் திட்டினார்கள், அடித்தார்கள், குடல்களை வீசினார்கள், கழுத்திலே நஞ்சூட்டப்பட்ட உணவுகள் கொடுக்கப்பட்டது, இவ்வாறெல்லாம் எத்தனையோ சரித்திரங்களை நாங்கள் விளங்கி இருப்போம். ஆனால் நபியுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் நிறைய அற்புதங்களை மறைத்து வைத்திருக்கிறார், நிறைய அதிசயங்களை அல்லாஹ் உள்ளடக்கி வைத்திருக்கிறான். நபிக்கு நபிப்பட்டம் கிடைச்சிச்சு 40 வயசுல தான். அதுக்கு முன்னால இஸ்லாத்துக்கு அப்பால இருந்த அந்த நபியுடைய வாழ்க்கைக்கு தானே, அந்த வாழ்க்கைக்குள்ளேயே அல்லாஹ் முழு சமூகத்துக்கும் உண்டான பதிப்பினைகளை மறைத்து வைத்திருக்கிறான், மறைச்சு வச்சிருக்கிறான். அன்பானவர்களே, எல்லாருக்கும் தெரியும், உதாரணத்துக்கு பாருங்க, சில விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துக்கு வரும் பொழுது வாப்பா இல்லாத அனாதையாக இந்த பூமிக்கு வந்தாங்க. அனாதையாக அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஒரு மகான அல்லாஹ்க்கு விருப்பமான அல்லாஹூடத்திலேயே அழைத்து சந்தித்த அல்லாஹுடைய நண்பரை அல்லாஹ் ஏன் வாப்பா இல்லாத அனாதையாக உருவாக்கினான்? ஏன்? அன்பானவர்களே, இந்த உலகம் இருக்கும் காலம் எல்லாம், இந்த பூமியில மனித கோடிகள் வாழும் காலம் எல்லாம் அனாதைகள் சமூகத்தில் உருவெடுப்பார்கள், அனாதைகள் உருவாகுவாங்க. உம்மா இல்லாத, வாப்பா இல்லாத, உம்மா வாப்பா இல்லாத குழந்தைகள் சமூகத்தில் இருப்பாங்க. இவர்கள் இவர்கள் ஓரம் கட்டப்பட வேண்டியவர்கள் அல்ல. இவர்கள் தலைமை பீடத்திற்கு வர தகுதியற்றவர்கள் என்பது அல்ல. இவர்களும் சமூகத்திலே தலை நிமிர்ந்து வாழ வேண்டியவர்கள். இவர்களுக்கும் சமூகத்திலே உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும். இவர்களும் சமூகத்திலே மதிக்கப்பட வேண்டும். குர்ஆனின் மூலம் அல்லாஹ் ஒரு அழகான உபதேசத்தை செய்கிறான் இந்த அனாதைகளுடைய விஷயத்தில். இன்றைக்கு அனாதைகள் என்றா கணக்கெடுக்கிறது இல்ல, அனாதைகள் என்றா இன்னைக்கு நாங்க கண்கூடாக பார்க்கிறோம். எத்தனையோ ஆலிம்கள் உண்மை சமூகத்துல, முழு சமூகத்துடைய அவலநில எத்தனையோ ஆலிம்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு தலை சிறந்த மிகவும் விளக்கமுள்ள எத்தனையோ உலமாக்கள் சமூகத்தை வழிநடத்துறாங்க. ஆனா அவர்களுடைய பின்னணிய பார்த்தா அவர்கள் அனாத. அதிகமான உலமாக்கள் ஒன்று வாப்பா விட்டுட்டு போய்த்திருவாரு, அல்லது வாப்பா மௌத்தே உம்மாக்கு செய்யறதுக்கு வழி ஒன்றும் இல்ல, உம்மா கஷ்டப்பட்டு கொண்டு அனாதைகள் என்றா அவங்களுக்கு இதுதான் இடம் என்று சொல்லி மதுரசால கொண்டு போயிட்டு போடுறது. இன்றைக்கு அவர்கள் ஆலிம்களாக சமூகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு சமூகத்தில் எத்தனையோ பேர், எத்தனையோ செல்வந்தர்கள், எத்தனையோ புத்திஜீவிகள் அனாதைகளாக ஆரம்பத்திலே உருவெடுத்தவர்கள். அன்பானவர்களே, அந்த காலம் இருந்துச்சு அனாதைகள் என்றா அது தலைகள் தடாவப்பட்டுச்சு, அனாதைகள் என்றா அவர்களுக்கு இரக்கம் காட்டப்பட்டுச்சு, அனாதைகள் என்றா குடும்பத்தில் ஒரு பொறுமதி இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு அனாதைகள் ஊர்ல இருந்தா அது ஆலோசனை செய்யப்படுது இல்ல, அனாதைகள் குடும்பத்தில் இருந்தா அது கணக்கெடுக்கப்படுது இல்ல. இன்றைக்கு அனாதைகள் இருந்தா அவர்களை எடுபடி வேலைக்கும், இன்றைக்கு அந்த அனாதைகளை ஏதாவது கடகல்ல வேலைக்கும் இவ்வாறுதான் சமூகம் அனுப்ப பழகி கொண்டிருக்கிறாங்க. அனாதைகள் சமூகத்திலே தலை சிறந்தவர்களாக மாற வேண்டும். அனாதைகளுடைய சிறப்பை பாருங்க. குர்ஆன் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், அகபாவை கூட கடக்கல்ல. அகபான்றது ஒரு கணவாய். யாரு இந்த கணவாயை கடக்கிறார்களோ, நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, இந்த கணவாயை கடப்பவர்கள்தான் சுவர்க்கவாதிகள், இந்த கணவாயை கடப்பவர்கள்தான் ஜெயசீலர்கள், இந்த கணவாயை கடப்பவர்கள்தான் மஷருடைய மைதானத்திலே ரெண்டே கூட்டம் தான் இருக்கும். ஒன்றே மைமனா குரு, அடுத்தது மஷ்அமா குரு, வலது குரு, இடது குரு, வலது சாரார், இடது சாரார். யாரெல்லாம் மைமனா குருக்கோ, யாரெல்லாம் வலது புறத்தாரோ இவர்கள்தான் மஷருடைய மைதானத்தில வெற்றியாளர்கள், ஜெயசீலர்கள். அன்பானவர்களே, கணவாயை யாரெல்லாம் கடக்கிறார்களோ இவர்கள்தான் அந்த வலது புறத்துக்கு சொந்தக்காரர்கள், மைமனா குரூப்புக்கு சொந்தக்காரர்கள். ஆனா குர்ஆன் எல்லாம் சொல்றான், ஃபலக்கு தஹமல் அகபா, இன்ன கணவாய கூட கடக்கல்ல. திரும்ப அல்லா கேட்கிறான், சரி கணவாய கடக்கிறதுண்டா என்ன சொல்லிட்டு அல்லா சொல்றான், கணவாயை கடப்பது என்பது முதலாவது சொல்றார் அடிமைகளை உரிமை விடுறது. அந்த காலத்துல சஹாபாக்கள் போட்டி போட்டு கொண்டு செஞ்சாங்க. இந்த காலத்துல குறைவோ இந்த அடிமைகளை உரிமை விடுற விஷயம் முதலாவது. இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் சாப்பாடு கொடுங்க. சாப்பாடு கணவாய கடக்கிறதுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறது சாப்பாடை வச்சிருக்கிறான். ஓ இஃபாம் சாப்பாடு கொடுங்க. எந்த நாள்ல தெரியுமா? வீமசுகபா தேவையுடைய நாள்ல சாப்பாடு கொடுங்க. இன்றைக்கு சமூகத்துல அவல நில சாப்பாடுகள் நிறைய கொடுக்கப்படுது. கல்யாண சாப்பாடு, புது வீடு சாப்பாடு, புள்ளைக்கு பேர் வைக்கிற சாப்பாடு, கடை ஓபன் சாப்பாடு, இன்னும் இல்லாத சாப்பாடுகள், வீட்டுல பெண்கள் குமராகினா சாப்பாடு, இதெல்லாம் நடக்குது சமூகத்துல. இன்னும் எத்தனையோ அனாச்சார சாப்பாடுகள், ஆகுமாக்கப்பட்ட ஆகுமாக்கப்படாத எத்தனையோ சாப்பாடுகள் நடக்குது. அல்லாஹ் சொல்றான் சாப்பாடு கொடுங்க, தேவையுள்ள நாள்ல கொடுங்க. ஒத்தருக்கு சாப்பாடு தேவையுள்ள நாள் வரும். சில பேருக்கு சாப்பாடு தேவையுள்ள சந்தர்ப்பம் வரும். சரி, தேவையுடைய நாள்ல யாருக்கு சாப்பாடு கொடுக்கணும், யாருக்கு சாப்பாடு கொடுக்கணும்? அங்க அல்லாஹ் முதலாவது சொல்றான் யதீமன், யதீமன் அநாதைகளுக்கு கொடுங்க. நெருக்கமான குடும்பத்திலே உள்ள உறவு முறையிலே உள்ள அனாதைகளுக்கு சாப்பாடு கொடுங்க. அனாதைகளுக்கு அன்பானவர்களே, நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்றேன், வாழ்ற வாழ்க்கை அர்த்தம் உள்ளதா இல்லையான்றத யோசிச்சு யோசிச்சு வாழணும். நிறையவே தலைக்கு மேல இபாதத்துகளை வணக்கங்களை செய்யற நாங்க உள்ளத்துல கையை வச்சு பாருங்க, என் குடும்பத்துல அனாதைகள் இருக்கிறாங்களான்னு நாங்க யோசிச்சோமா? மனைவியோடு மஷூரா பண்ணினோமா? குடும்பத்தாரோடு மஷூரா பண்ணினோமா? சரி, இருந்தாலும் அந்த அனாத புள்ளையுடைய தலையை தடாவி இருக்கிறேனா? அந்த அனாத புள்ளைக்கு ஒரு சாப்பாடு ஆக்கி கொடுத்திருக்கிறேனா? இதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்திருக்கா? அன்பானவர்களே, அனாதைகளை அல்லாஹ் அந்த அளவுக்கு சிறப்பாக்கி வச்சிருக்கிறான். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, கணவான்களே, வல்லவன் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிப்பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னால உள்ள வாழ்க்கைகளுடைய மிகவும் அற்புதமான கட்டங்கள் ஒன்றுதான். நபி அவர்கள் பிறக்கும் முன்னே அவரை அனாதையாக ஆக்கி முழு சமூகத்திலும் இருக்கக்கூடிய அனாதைகளை அல்லாஹ் சமூகத்திலே உயர்வாக்கி வைத்திருக்கிறான். இரண்டாவது பாருங்க, நபியுடைய வாழ்க்கையில ஆறுக்கும் எட்டுக்கும் இடைப்பட்ட இந்த காலத்துல ஒரு நிகழ்வு நடக்குது. இதெல்லாம் நபி நபியாகவே ஆகல, இஸ்லாத்துக்குள்ளேயே வரல. ஆனால் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நுணுக்கங்களை பாருங்க. நபியுடைய 6 வயசுல உம்மாவும் மௌத்து அடக்கம் செஞ்சு எல்லாம் முடிஞ்சு உம்மா மௌத்தாகிறதோட நபிய அப்ப பாரம் எடுக்கிறாரு 6 வயசுல அப்துல் முத்தலீப். அப்ப பாரம் எடுத்தோன்னே அந்த காலத்துல காபத்துல்லாவுடைய தலைவராக, அந்த நிர்வாகத்துடைய தலைவராக நபியுடைய அப்பா தான் இருக்கிறார். இப்ப 6 வயசுல நபிய பாரம் எடுத்துட்டார் அப்பா. அப்பா சமூகத்துல பெரியோரு தலைவர், அதுவும் காபத்துல்லாவுடைய நிர்வாக தலைவர். அவருக்கு காபத்துல்லாவுக்கு போனாலும் தனி ஒரு சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்தில் யாருமே உட்கார மாட்டார்கள். அந்த அப்பாவுடைய சொந்த புள்ளகளும் கூட உட்கார மாட்டார்கள். அந்த அளவுக்கு உயர்வான ஒரு இடத்திலே அந்த அப்பாவை அல்லாஹ் அந்த காலத்துல வைத்திருந்தான். அந்த காலத்துல நபி நபியாக ஆகிறதுக்கு முன்னால அந்த 6 வயசும் 8 வயசுக்கும் உட்பட்ட இந்த 2 வருஷத்துல அந்த தலைமை சிம்மாசனத்திலே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி போய் உட்காருவார்கள். நிறைய பேர் அங்கே எடுப்பாங்க. அப்துல் முத்தலீஃபுடைய புள்ளகள் எல்லாம் இது அவருடைய சீட் உட்காரப்படாது எடுப்பார்கள். அப்துல் முத்தலீஃப் இவர் ஏந்த செல்ல புள்ள, இவரை மடியில உட்கார வச்சு கொண்டு பேசுவார், கதைப்பார். அன்பானவர்களே, இந்த கட்டத்துல அல்லாஹ் நபிக்கு கொடுக்க ஆக பெரிய பெரிய அனுபவம் என்ன தெரியுமா? நாங்க எல்லாரும் சொல்றோம், எங்க நபி உம்மி நபி, எழுத படிக்க தெரியாத நபி. உண்மைதான், கொலேஜ்களுக்கு போயிட்டு இல்ல, எழுத படிக்க தெரியா, உம்மி நபி. ஆனா அப்ப எப்படி யுத்தங்களுக்கு அனுப்பக்குள்ள சஹாபாக்களை பார்த்து சொல்லுவாங்க, அந்த நாட்டு அரசன் இப்படியாப்பட்டவன், அவனோடு இப்படிதான் நடந்து கொள்ளணும். எழுத படிக்க தெரியாத நபிக்கு எப்படி பிற நாட்டு அந்த தலைவர்களுடைய அந்த தந்திரங்கள் எப்படி தெரியும்? அந்த பிற நாட்டு தலைவர்களுடைய போக்கு எப்படி தெரியும்? அன்பானவர்களே, அல்லாஹ் நபிக்கு 6 to 8 வரைக்கும் அந்த 2 காலத்தில் அல்லாஹ் படிச்சு கொடுத்தான், படிச்சு கொடுத்தான். எத்தனையோ நாட்டிலே இருந்து காபத்துல்லாவை நோக்கி தலைவர்கள் வருவார்கள், மக்கள் வருவார்கள். நபி அப்பாவுடைய மடியிலே உட்கார்ந்து கொண்டிருப்பார், அங்கே ஆலோசனை செய்யப்படும். இந்த நாட்டு மக்கள் வந்தா எப்படி நடந்து கொள்றது, இவங்களுக்கு என்ன செய்யறது, இந்த நாட்டு மக்களை எப்படி அணுகிறது என்றெல்லாம் அந்த 2 ஆலோசனைகள், பேச்சுவார்த்தைகள், மஷூராக்கள் நடந்தது. அதிகமான பேச்சுவார்த்தைகளிலே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அங்கே அமர வைத்தான், அமர வைத்தான். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது பின்னால பெரிய ஒரு பிரயோஜனமாக மாறியது. சரி, இன்னொரு விஷயத்தை பாருங்க. 8 அப்பாவும் மௌத்தா போயிட்டு சாச்சா பொறுப்பெடுக்கிறார் நபிய. சாச்சா பொறுப்பெடுத்ததுக்கு பின்னால சாச்சாவோட சேர்ந்து நபி அவங்க அந்த பீரியட்ல செஞ்ச முதன்மையான வேலை, அதிகமான வேலை, அந்த சாச்சட ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாரு, ஆடுகளை பராமரிச்சு கொண்டிருந்தாரு. அன்பானவர்களே, எங்கட நபி எந்த அளவுக்கு அதிசயமானவர்கள் என்றா, எங்கட நபி எந்த அளவுக்கு அற்புதமானவர்கள் என்றா, நபியுடைய அந்த ஒரு செயற்பாடை, நபி அவங்க அந்த சாச்சாட ஆடுகளை மேய்த்த அந்த ஒரு செயற்பாடை வைத்து முழு உலகமும், முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, முழு உலகிலே இருக்கும் மனித கோடிகளும் படிப்பினையை தேடினால் அந்த ஒரு செயற்பாடு போதும், முழு மனிதர்களுடைய அத்தனை வாழ்க்கைக்கும் உண்டான படிப்பினையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்படி என்றால் இவர் ஒரு அதிசயமானவர் இல்லையா? அந்த ஒரு செயற்பாடுல அமெரிக்கா ஜனாதிபதிக்கும் படிப்பினரிக்கா? அந்த ஒரு செயற்பாடுல மாற்று மத சகோதரர்களுக்கும் படிப்பினரிக்கா? அந்த ஒரு செயற்பாடுல உலமாக்களுக்கும் படிப்பினரிக்கா? அந்த ஒரு செயற்பாடுல ஸ்கூல்ல போயிட்டு படிச்சுதான் கொடுக்கிறாங்க டீச்சர்ஸ் மார், அவங்களுக்கும் படிப்பினரிக்கா? அந்த ஒரு செயற்பாடுல ஆடு மேய்க்கிறது எங்க இருக்கு? இங்க இவரு உட்கார்ந்த இடத்துல இருந்து மெடிசின் கொடுக்கிறாரு டாக்டர், இவருக்கும் அந்த ஆடு மேய்க்கிறதுலயும் ஏதாவது சந்தர்ப்பம் தொடர்பு இருக்கா? இங்க குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாங்க கணவன் மனைவி, எங்களுக்கும் இந்த ஆடு மேய்க்கிறதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா என்று பார்த்தா புத்தியுடைய அடிப்படையிலே விளங்காது, சம்பந்தமே இல்லாதது போன்றிருக்கும். ஆனால் தொடர்பு இருக்கு. சும்மா சொன்னா அப்படித்தான் பேசலும் சொல்லுவீங்க. சரி, உதாரணத்துக்கு பாருங்க, அல்லாஹ் சொல்லித்தான் முழு ஆழத்துக்குமே இவர் அருளானவர். அப்படி என்றால் இவருடைய செயற்பாடிலே எது நடந்தாலும் சரி, அந்த செயற்பாடிலே முழு ஆழத்துக்கும் அல்லாஹ் படிப்பினைய வெற்றியை வச்சிருப்பான். இவர் ஆடு மேச்சத்திலே என்ன படிப்பினை இருக்கு, என்ன வெற்றி இருக்கு? நபியுடைய சாச்சாவுடைய, அதாவது நபி அவங்க சாச்சாவுடைய ஆட்டு மந்தையை மேய்க்கிறாங்க. அன்பானவர்களே, இதிலே சமூகத்துக்கு அல்லாஹ் 3 வச்சிருக்கிறாங்க, 3. இந்த 3 நாங்க வாழ்ற வாழ்க்கையில, நாங்க செய்யற தொழில்ல, என்னோட பிசினஸ்ல, என்னோட அமைப்புல கட்டாயம் இந்த 3 கண்காணிக்கப்பட வேண்டியது, இந்த 3 யோசிக்கப்பட வேண்டியது, இந்த 3 சரியா நடக்குதான்னு பார்க்கப்பட வேண்டியது. என்ன 3? ஆடு மேய்க்கிற அந்த ஆட்டு மந்தைய மேய்க்கிறேன்ற இந்த தொழில் இருக்குதானே, இது ஒரு லேசான வேலை இல்லை. முதலாவது லேஸ் அல்ல, பாலைவனம், மரம் செடி கொடி இல்லை, தண்ணிக்கு கஷ்டம், வெயில், இந்த காலகட்டத்தில் ஆடுகளை மேய்க்கிறேன்றது ஒரு லேசா செய்யற வேலை இல்லை, கஷ்டம் கஷ்டம். அன்பானவர்களே, சமூகத்தில் நாங்க இந்த உலகத்தில் நல்லா வாழணும் என்று விரும்புகிறோம், பலக்கத்தாக வாழணும் என்று விரும்புகிறோம், யாத்தையும் கடன் இல்லாம வாழணும் என்று விரும்புகிறோம். ஆனால் கஷ்டப்பட விருப்பம் இல்லை. இன்னைக்கு நிறைய பிசினஸ்காரர்கள் சொல்றது, ஹாஜியார் சொல்றது, லொஸ்ட் ஆகிட்டோம், நல்ல வியாபாரம் நடந்து கொண்டிருந்துச்சு, லொஸ்ட். ஏன்? கணக்கு புள்ள விளையாண்டுட்டான். நல்ல வியாபாரம் நடந்து கொண்டிருந்துச்சு, ஒரு ஜாதி தள்ளா போகுது. ஏன்? அங்க ஏதோ உள்ளுக்கு தில்லு முள்ளு நடந்துட்டு. அன்பானவர்களே, உலகத்தில சமூகத்தில பரக்கத்தாக கடனில்லாம வாழ விரும்புறோம், ஆனால் கஷ்டப்பட விருப்பம் இல்லை. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு ஏசி புட்டுவத்துல இருந்து கொண்டு வேர்வ சிந்தாம கஷ்டப்படாம முன்னுக்கு வர விரும்புறோம். அதுக்காக போயிட்டு வட்டியில மாட்டிக்கொள்றாங்க, அதுக்காக போயிட்டு பொய் சொல்லி பாவத்துல மூழ்கிறாங்க, அதுக்காக சொல்லி எத்தனையோ ஹராமானத்தை ஹலாலாக்கி கொண்டு செய்யறாங்க. ஏன்? கஷ்டப்படாம முன்னுக்கு வரத்துக்கு ஏலா. இந்த பூமியிலே நல்லவர்களாக பலக்கத் வாய்ந்தவர்களாக வாழ வேண்டுமாக இருந்தால், முதலாவது நபியுடைய வாழ்க்கையுடைய படிப்பினையுடைய பின்னணியிலே கஷ்டம் இருக்கதான் வேணும். கஷ்டப்படாம முன்னுக்கு வரையலாம். ரெண்டாவது, ரெண்டாவது முக்கியமான ஒன்று, பொறுப்பு உணர்வு இருக்கணும். நான் ஒரு மஸ்ஜிதுடைய இமாமுண்டா, எனக்கு அந்த இமாமத்துல பொறுப்பு உணர்வு இருக்கணும். பொறுப்புணர்வு, நான் இமாம் தானே, நான் பெரிய பயான் எல்லாம் பண்றேன் தானே என்று சொல்லி ஏந்த அந்த இமாமத்துடைய விஷயத்துல நான் பொடுகோக்காக இருந்தா அல்லாவே மக்களுடைய உள்ளத்துல போற்றுவான், இவர் சரிவர மாட்டார், இவர் சரிவர மாட்டார். சமூகத்துல நடக்கிறது, எதை செய்தாலும் சரி. ஏன்? ஆடு மேய்க்கிறத எப்படி பொறுப்புணர்வு இருக்கேன்னு யோசிக்கலாம். சரி, உதாரணத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாட்டாவுடைய ஆடுகளை மேய்த்தாங்க. ஒரு ஆடு, ஒரு ஆடு இந்த காலத்துடைய கணிப்பீட்டின்படி 15,000 ரூபாய் வச்சுக்கொள்ளுங்க ஒரு ஆடு. இப்ப நபி அவங்க பொறுப்பில்லாம அந்த ஆடுகளை மேய்ச்சிக்கொண்டு இருந்து ஒரு ஆட்டை ஒரு ஓனாய் பிடிச்சிட்டு வச்சுக்கொள்ளுங்க, எவ்வளவு லொஸ்ட்? 15,000 ரூபாய் லொஸ்ட். இந்த காலத்திற்கு அப்படி கணிப்பிடல, 15,000 லொஸ்ட். இந்த ஒரு ஆடு ஓனாய் பிடிச்சிட்டு பேசிட்டு, அப்ப அவருக்கு ஒரு ஆடு லொஸ்ட்னா 15,000 லொஸ்ட் நஷ்டம். இப்ப ஒருவருக்கு ஒரு நாளைக்கு 500 சம்பளம் விடுவீங்க, ஒரு ஆடு மேய்க்கிறவருக்கு 500 சம்பளம் விடுவீங்க. இவர் இந்த ஒரு லொஸ்டை கொடுக்கறதுக்கு, நஷ்டத்தை கொடுக்கறதுக்கு ஒரு மாசம் சம்பளம் இல்லாம வேலை செய்யணும். 15,000 கொடுக்கறதுக்கு அவ்வாறு என்றால் எந்த அளவுக்கு பொறுப்பு உணர்வுடன் செய்யணும்? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்புணர்வுடன் செய்தார்கள். சாக்கடை தானே என்று பொறுப்பு இல்லாம செய்யல, பொறுப்போடு செய்தார்கள். இன்றைக்கு நாங்க பின்னுக்கு போறதுக்கு, இஸ்லாமியர்களுடைய பொருளாதாரம் பின்னுக்கு போறதுக்கு, ரிவர்ஸ்ல வரத்துக்கு, எங்களுக்கு லைஃப்ல முன்னுக்கு போக ஏழாம இருக்கிறதுக்கு காரணம் எதை செய்தாலும் அதுல செய்யற எங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு இல்லை. அவங்க செய்வாங்க, அவங்க பார்த்து கொள்ளுவாங்க, அவங்க நடத்துவாங்க என்று பொறுப்புணர்வு இல்லாமல் இருக்கிறோம். அப்படி இருக்கும் இடத்துல பரக்கத் தெரிக்காது. கஷ்டம் இல்லாம பொறுப்புணர்வு இல்லாம செய்யப்பட்ட இடத்துல பரக்கத் இருக்காது. ரெண்டாவது, மூணாவது, மூணாவது இந்த ஆடு மந்த மேய்க்கிறது ஒரு கௌரவமான தொழில் அல்ல. ஆடு மேய்க்கிறது, மாட்டுக்கு புல்லு வெட்டுறது, ஆட்டுல பால் கறக்கிறது என்றது ஒரு பெரிய ஒரு கௌரவமான தொழில் அல்ல. அந்த தொழிலே பெருமை இல்ல, பெருமை யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் ஆட்டுக்கு புல்லு வெட்டுற தொழில் செய்யறேன்னு அது ஒரு பெருமையாக சொல்ல மாட்டார்கள். அந்த செயலிலே அல்லாஹ் பணிவை வைத்திருக்கிறான், பணிவை வைத்திருக்கிறான். அன்பானவர்களே, வல்லவன் அல்லாஹ் எவ்வாறு இந்த மகானை முழு ஆழத்துக்கும் அருள் என்று சொன்னானோ, அந்த அருளாளருடைய இந்த ஒரு செயற்பாட்டிலே வைத்திருக்கக்கூடிய மூன்று படிப்பினைகள், முதலாவது எது செஞ்சாலும் அதிலே கஷ்டம் இருக்கணும், கஷ்டப்பட்டால்தான் அதிலே அல்லாஹ் பரக்கத்தையும் வெற்றியையும் வைத்திருக்கிறான். இரண்டாவது பொறுப்புணர்வு அதிலே கட்டாயம் செய்யவரிடத்திலே இருக்கணும். மூணாவது பெருமை வந்திருப்பான், கஷ்டப்பட்டு பொறுப்புணர்வோடு கட்டி காத்துட்டு நான் என்ற மமல வந்துட்டா அப்படியே பேசுறோம். திரும்ப ரிவர்ஸ்ல பேசுறோம், பெருமை அவப்படாது. இது ரெண்டையும் செய்யணும், அல்லாஹ் வணக்கத்தை தருவான். தர தர பணிந்து வாழணும், தர தர நெஞ்சை முன்னுக்கு தள்ளி கொண்டு வாழப்படாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மமதையோடு நெஞ்சை முன்னுக்கு தள்ளி கொண்டு பெருமையாக நடப்பவர்களை நான் விரும்புறதில்லை, எனக்கு விருப்பம் இல்ல. மகனே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மகனே நீ நெஞ்ச முன்னால தள்ளி கொண்டு பெருமை கொண்டு நடக்காத வாப்பா, அப்படி நடக்கிறவங்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று சொன்னாங்க. அன்பானவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அற்புதமானவர்கள் என்றால், எந்த அளவுக்கு அதிசயமானவர்கள் என்றால், அன்பானவர்களே, இவ்வாறு நபியுடைய நபிப்பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே உள்ள ஒரு செயற்பாட்டிலே இவ்வளவு பெரிய படிப்பினையை சமூகத்துக்கு வச்சிருக்கிறேன் என்றால் அன்பானவர்களே, நபிப்பட்டம் கிடைச்சதுக்கு பின்னால அணுவணுவாக ஒன்றையும் விடாமல் உம்மத்துக்கு சொல்லி தந்தாங்களே, நீங்க இப்படி செய்யவாப்பா, இப்படி செஞ்சா உங்களுக்கு பரக்கத் இருக்கு, இப்படி செஞ்சா உங்களுக்கு வெற்றி இருக்கு என்று அணுவணுவாக சொல்லி தந்தார்களே, அதை ஏன் நாங்கள் செய்ய தயங்குறோம், அதை ஏன் நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம்? இன்னொரு விஷயத்தை சொல்றேன், பேசி நான் பேசிக்கொண்டே போகையிலும் அன்பானவர்கள் இன்னொரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க. இன்றைக்கு சமூகத்துல நிறைய தலாக்குகள் நடக்குது. அந்த ஒரு காலம் இருந்துச்சு, ஊர்ல ஒரு தலாக்குண்டா பெரியோர் ஆச்சரியமாக இருக்கும், விட்டுட்டு போயிட்டுட்டாரா, விட்டுட்டாரா, தலாக்கு சொல்லிட்டாரா, பிரிஞ்சிட்டாங்களா, விதவை ஆகிட்டாங்களா என்று ஆச்சரியமாக பார்க்கப்படும். இன்றைக்கு சமூகத்துல எந்த அளவுக்கு தலாக்கு பரவிட்டுண்டா, கணவன் மனைவி ஒன்று சேரவே இல்லை, கணவன் மனைவி ஒன்று சேரவே இல்லை, ஒன்றாக வாழவே இல்லை, ஆனா தலாக்குக்கு அப்ளை பண்ணிருக்கிறாங்க இல்லையா? எப்படி நடக்க முடியோ சிக்கலும் நடக்குது, நிக்காக நடக்குது, சுண்ணத்தான முறையில வலிமாவும் கொடுக்கப்படுது, அது சுண்ணத்துக்கு அப்பாற்பட்டு. மாப்பிள்ள வெளிநாட்டுக்கு போறாரு, 3 மாசத்துக்கு பின்னால வந்து சேர்ந்து கொள்றேன் என்றாரு, 3 மாசம் போன்ல பேசுறாங்க, கதைக்கிறாங்க, சின்ன ஒரு மிஸ்டேக் நடக்குது, கணவன் மாப்பிள்ள அங்க இருந்து தலாக்குக்கு அப்ளை பண்றாரு, எனக்கு சரி வராது, திரும்ப அந்த நிக்காக வாபஸ் பெறணும், திரும்ப மகர் எல்லாம் வாங்கணும், பத்துவாக்கள் கேட்கப்படுது. கணவன் மனைவி ஒன்றாக வாழவே இல்லை, சமூகத்துல தலாக்கு நடக்குது. விசாரிச்சு பார்த்தா சின்ன ஒரு விஷயம், ஏன் வாப்பா விடுறீங்க இப்படி சொன்னான், கொஞ்சம் வாழுங்களே ஏதா. அன்பானவர்களே, இதெல்லாம் இந்த யுவதிகளுடைய பிரச்சனை அல்ல. நான் சொல்றேன், சமூகத்தில இந்த பெரியவர்கள், இந்த உம்மா வாப்பான்ற சொல்ற அந்தத்துல இருக்கிறவங்க, குடும்ப தலைவர்கள் என்று சொல்ற அந்தத்துல இருக்கிறவங்க, சரியான முறையில நிகழ்வுகளை கல்யாணங்களை செய்யாமல் அந்த யுவதிகளுடைய வாழ்க்கைகளை சோதனையோடு கஷ்டத்தோடு பலக்கம் இல்லாமல் ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. அன்பானவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கல்யாணம் என்ற வழிகாட்டி இருக்கிறாங்க, ஒரு நிக்காக வழிகாட்டி இருக்கிறாங்க. அது எப்படி பார்க்கணும், யாரு பார்க்கணும், எங்க வைக்கணும், எப்படி செய்யணும், யாரு சாப்பாடு கொடுக்கணும், என்னென்ன சாப்பாடு ஆகுமாக்கப்பட்டது, அத்தனையுமே மார்க்கத்துல வழிகாட்டி தரப்பட்டிருக்கு. சல்லல்லாஹு அலைஹி அவங்க இவ்வளவு இறக்கமானவங்க உம்மத்துக்கு இதுல சோதனை வர மாதிரி, கஷ்டம் வர மாதிரி எதையுமே செஞ்சில்ல, லேசாக்கி வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த பெரியவங்க இவங்களுடைய பெருமைக்காக, இவர்களுடைய குடும்பத்துடைய பெருமைக்காக, இவருடைய பேருக்காக 20 வருஷம் 25 வருஷமா சொத்து போன்று கட்டி ஆழ்ந்து கொண்டிருந்த தன்னுடைய பெண் குழந்தைகளை சொத்து போன்று மாணிக்கம் போன்று பாதுகாத்துக் கொண்டிருந்த அவர்களுடைய ஆண் குழந்தைகளை இந்த நிக்காஹ் என்று சொல்லி ஒன்றை வைத்து சீரழிச்சுடுறாங்க. இரக்கமாக பாசமாக கண்ணீர் வடிக்காம வளர்த்துட்டு இந்த நிக்காஹ் என்று சொல்லக்கூடிய இந்த வைபவத்தை முறையில்லாமல் செய்து தெரியாமல் செய்து அவர்களுடைய வாழ்க்கைய சோதனைக்குட்படுத்துறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த முறை எப்படி எப்படி காட்டி தந்தாங்க? நிக்காஹ் எவ்வளவு சிம்பிளாக காட்டி தந்தாங்க. அன்பானவர்களே, சமூகத்துல ஒன்ற உணர்வு கெடுத்துக் கொள்ளுங்க, திருமணம் முடிச்சவங்களும் தான், முடிச்சு கொடுக்க இருக்கிறவங்களும் தான், திருமணம்ன்றது இருக்கித்தானே, இது ஒரு வணக்கம். இன்றைக்கு ஹஜ்ஜ வணக்கமாக பார்க்கிற நாங்க, தொழுகைய வணக்கமாக பார்க்கிற நாங்க, குர்ஆனோதரத்தை வணக்கமாக பார்க்கிற நாங்க, இன்னும் திருமணத்தை வணக்கமாக பார்க்கல, ஒரு இபாதத்தாக பார்க்கல. சரி, எப்படி திருமணம் வணக்கமாகும் இபாதத்தாகும்? இவ்வளவெல்லாம் நாங்க முடிச்சோமே, நாங்க இதை வணக்கம் என்று பெருசா இபாதத்து கேள்விப்படலையே, நாங்க ஒரு இபாதத்தாக செய்யலையே, எப்படி இபாதத்தாகும்? அன்பானவர்களே, குர்ஆன்ல எதெல்லாம் அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறானோ, நபி அவர்கள் எதுக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கிறார்களோ, அதை வணக்கம் என்று நாங்க ஏற்றுக்கொள்றோமா இல்லையா? வாஹி முஸ்தலா வாத்து ஜகா, தொழுகைய நிலைநாட்டுங்க, ஜகாத்து கொடுங்க, அல்லாட கட்டளை குர்ஆன்ல. நபி அவங்க இப்படித்தான் சொல்லணும் பாப்பா, இப்படித்தான் ஜகாத் கொடுக்கணும் பாப்பான்னு வழிகாட்டி இருக்கிறாங்க. இதை நாங்க வணக்கம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் தானே. இதே போலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தன்கிஹூ, கல்யாணம் முடிங்க, மாதாபலகும் மினன்னிஸா, தூய்மையான பெண்களை நீங்க கல்யாணம் முடிங்க. அல்லாஹ்வோட கட்டளை, குர்ஆன்ல வந்த கட்டளை, புறக்கணிக்கிறாரோ என்ன சார்ந்தவர் இல்ல. அப்ப அல்லாட கத்தல நபீத வழிமுறை வந்துச்சு, அப்ப இபாதத்து இல்லையா, வணக்கம் இல்லையா? அன்பானவர்களே, தொழுகையில ஒரு பாவம் செய்யறேன்டா பயம், தொழுது தொழுது பேச மாட்டோம், தொழுது தொழுது சாப்பிட மாட்டோம், தொழுது தொழுது பின்னுக்கு முன்னுக்கு திருந்தி பார்க்க மாட்டோம், அஜில போயிட்டு ஒரு பாவம் செய்யற பயம், மோசமாக பார்வை பார்க்க மாட்டோம், விபச்சார பார்வை பார்க்க மாட்டோம், அந்நிய பெண்ணை கெட்ட உணர்வோடு சொல்ல மாட்டோம், யாருக்கும் ஏற்க மாட்டோம், அநியாயம் செய்ய மாட்டோம். ஏனென்றா இபாதத், அதுக்குள்ள பாவம் நடக்கப்படாது. ஆனா நிக்காஹ் என்பது இபாதத், அதுல வீடியோ பிரச்சனை இல்ல, நிக்காஹ் என்பது இபாதத், அதுல போட்டோ பிரச்சனை இல்ல, நிக்காஹ் என்பது இபாதத், அதுல ஆண் பெண் தொடர்பு மகரம் தேவைப்படாமல் நடக்கிறது பிரச்சனை இல்ல, நிக்காஹ் என்பது இபாதத், வலிமாதான் ஆகுமாக்கப்பட்ட சாப்பாடு, அனாச்சார சாப்பாடுகள் பிரச்சனை இல்லை என்று இந்த இபாதத்தில எத்தனை தவறை உம்மா பாப்பா பெருமைக்காக செய்யறோம். இந்த இபாதத்தில யாரு பார்க்கணும்னு தெரியா, யாரு பேசணும்னு தெரியா, யாரு சாப்பாடு கொடுக்கணும்னு தெரியா, எப்படி சாப்பாடு கொடுக்கணும்னு தெரியா, இந்த இபாதத்தை எத்தனை அனாச்சாரத்தோடு செய்யறோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலி முஹாதன் நிக்கா, நிக்காஹ் முடிவாகிட்ட ஏலான் செய்ய, எங்க நடக்குது இந்த வழிமுறை? மஸ்ஜிதிலேயோ, மக்கள் கூடி இருக்கக்கூடிய இடங்கள்லயோ, இப்படிதான் அப்ப எனக்கு நிக்காஹ் நடக்க போகுதுண்டு முதலாவது ஏலான் செய்ய, அப்படியே இல்லாம போயிட்டு அது வெத்திலையாகி, வெத்திலைக்கு மேலால பாக்காகி, இப்ப வெத்திலையும் பாக்கும் இல்லாம காடாகி, அந்த காட்ல பேர் சரியா இல்லண்டா, உறவுகள் பிரிஞ்சு இன்றைக்கு சமூகத்துல எவ்வளவு பெரிய ஒரு சீரழிவு, இல்லாததை செய்ய போயிட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா வழிகாட்டினாங்க, நிக்காஹ்களை மஸ்ஜிதில் வச்சு கொள்ளுங்க. மஸ்ஜிதுகள்ல இந்த எத்தனை பேர், எத்தனை அரசியல்வாதிகள், பெரும் பெரும் ஹோட்டல்கள்ல, இன்ன நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹு மவுனத்தன், எந்த நிக்காஹுவிலே பரக்கத் இருக்கின்றா. நாங்க எங்க குள்ளகள் பரக்கத்தாக வாழணும் என்று சொல்லி வாழ்க்கையை ஆரம்பிச்சு கொடுக்கிறோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த வாழ்க்கை நிக்காஹுடைய வாழ்க்கையில தெரியுமா பரக்கத் இருக்கு, அந்த நிக்காஹ் செலவு குறைவாக செய்யப்பட்ட நிக்கா, செலவு குறைவாக செஞ்சு கொள்ள ஏழாம இருக்கே, எப்படி செய்யறது? அவர் 100 சஹன் கொடுத்துட்டாரு, மூத்த மகளுக்கு அப்படி செஞ்சிட்டோமே, எப்படி செய்யற வேளாண் அறிக்கை? அன்பானவர்களே, இவ்வாறு மார்க்கத்தில் இல்லாததுகளை செய்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டாததுகளை செய்து இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களோட குழந்தைகளுடைய வாழ்க்கை ஆரம்பமே பரக்கத்தில் இல்லாமல் ஆக்கிறோம். அன்பானவர்களே, நிறையவே சொல்லேனும் நேரம் சரியாகிட்டு. அன்பானவர்களே, இது ஒன்றுமே பேச நினைச்சதல்ல. அன்றாடம் நாங்கள் நபியுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் பின்பற்ற முடியுமோ அதை பின்பற்ற வேண்டும். லேசான எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அன்பானவர்களே, சொல்ல நினைச்சிருந்தேன், நேரம் இடம் தராததுனால. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பம் தந்தால், நபியுடைய வாழ்க்கையில இருந்தால், இன்ஷா அல்லாஹ் நபியுடைய வாழ்க்கையில எதை நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும் அன்றாடம் என்ற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்திலே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடி இருந்தால் அதை முன்வைக்கிறேன். அன்பானவர்களே, முதலாவதாக பயானுடைய சாராம்சத்தை சுருக்கத்தை விளங்கிக் கொள்ளுங்க. உலகத்தில எவ்வளவும் வணக்கங்கள் இபாதத்துகள் செய்யலும் வாழ்ந்துட்டோம், வணக்கங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், இபாதத்துகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏன் உங்களோட வாழ்க்கை அறுக்கமுள்ளதாக மாற்றணுமாக இருந்தால், அறுக்கமுள்ளதென்றால் சுவர்க்கத்துக்குரியதாக மாற்றணுமாக இருந்தால், வெறுமனை இபாதத்துகள் செய்து சரிவராது. இபாதத்தோடு எந்த ஒரு அநியாயம் நடக்கப்படாது. இபாதத்தோடு எவ்வளவுதான் அநியாயங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு இபாதத் செய்ய செய்ய அந்த இபாதத்துடைய பொறுமதி இல்லாம பேசிடும். ஹதீஸ்ல தெளிவா வந்தது, கியாமத்துல பங்கோக்காரனாக இருக்க வேண்டிய நிலைமை தான். எவ்வளவுதான் வணக்கங்களை அள்ளி கொண்டு வைத்தோ அநியாயத்தோடு போனால், அநியாயம் என்பது ஒரு அணுவலவும் நடக்கப்படாது. பூரண முஃமின்களுக்கு தான், உண்மையான முஃமின்களுக்கு தான் சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டிருக்கு, மஹ்ஷருடைய வெற்றிகள் வாக்களிக்கப்பட்டிருக்கு. எப்போ ஒருவர் பூரண முஃமின் ஆகுவார் என்றால், அவரு புள்ளைய விட, மனைவி மக்களை விட, சொத்து செல்வத்தை விட, முழு மனித கோடிகளை விட, முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவருடைய உயிரையும் விட மேலாக நேசிக்கணும். நேசிக்கிறதுண்டா வெறுமனே கசீதாவை படிக்கிறது, சாப்பாடை கொடுக்கிறது, பிறந்த நாளை கொண்டாடுறது அல்ல. நேசிப்பு என்பது அவர்கள் சொன்னதை அணு அணுவாக தேடி பின்பற்றணும். அவர் மிகவும் அற்புதமானவர், அதிசயமானவர். அவருடைய நபிப்பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே அல்லாஹ் எத்தனையோ அற்புதங்களை உலகத்துக்கு எடுத்து காட்டி இருக்கிறார். அப்படி என்றால் ஏன் நாம் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடாது? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த மாதங்கள் முன்னால வருது. இன்னும் இன்னும் நீங்க கேட்பீங்க, நபியுடைய பொறுமதியை கேட்பீங்க, நபியுடைய சுன்னத்துகளை பத்தி பேசுவார்கள். அதை எங்களோட வாழ்க்கையில எதிர்த்து நடக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. வல்லவன் அல்லாஹ் ஏந்தவங்களோட வாழ்க்கையை கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக. யல்ல ரப்பிய ரஹ்மானே, கிருப்பையாளனை இரக்கமுடையவனே, எஜமானே கண்ணியத்துக்குரியவனே, பெருமைக்கு சொந்தக்காரனே, வானம் பூமிக்கு சொந்தக்காரனே, ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தக்காரனே, உனக்கே புகழ் அனைத்தும் யாழ்லா. யாழ்லா, உன்னுடைய புகழை புகழ்ந்து முடிக்க முடியாது யாழ்லா. அந்த அளவுக்கு புகழுக்கு சொந்தக்காரன் யாழ்லா. உன்னுடைய இறக்கத்தை சொல்லி முடிக்க முடியாது யாழ்லா. அந்த அளவுக்கு நீ இறக்கவான் யாழ்லா. யாழ்லா, பல கொலைகள் செய்தவனுக்கு கூட இரக்கம் காட்டினாய் இல்லையா? யாழ்லா, உன்னுடைய ஹபீபுக்கு அநியாயம் செய்தவர்களுக்கு கூட இரக்கம் காட்டினாய் யாழ்லா. உன்னுடைய காபத்துள்ளாவுக்கு அநியாயம் செய்தவர்களுக்கு கூட இரக்கம் காட்டினாயா அல்லா? நீ இல்லை என்று சொன்னவர்களுக்கு கூட இரக்கம் காட்டினாயா அல்லா? யாழ்லா, அந்த அளவுக்கு உன்னுடைய இரக்கம் விசாலமானது யாழ்லா. உன்னுடைய இரக்கத்தை வார்த்தையால் வர்ணித்து முடிக்க முடியாது யாழ்லா. இரக்கவானே, விசாலமான நாயனே, எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிறியாழ்லா, எங்களுக்கு இரக்கம் காட்டிறியாழ்லா. யாழ்லா, நாங்கள் பெரும் பெரும் பாவிகள் இல்லையாழ்லா. நாங்கள் யாரும் கொலை செஞ்சவர்கள் இல்லையாழ்லா. நாங்கள் யாரும் விபச்சாரம் செஞ்சவர்கள் இல்லையாழ்லா. நாங்கள் யாரும் சகாயம் குடிக்கிற இல்லையாழ்லா. பெரும் பெரும் பாவங்கள் செய்யலையாழ்லா. எங்களை மன்னிச்சிடையாழ்லா. யாழ்லா, நீ மன்னிக்காட்டி ரப்பே, எங்களை மன்னிக்கிறதுக்கு வேற நாயகம் இல்லையாழ்லா. இறக்கவானே, எல்லா பாவங்களையும் மன்னிச்சிறியாழ்லா. நிச்சயமாக யாழ்லா, நன்றி கெட்டவர்களாக வாழ்றோம் யாழ்லா. நீ தந்த வாழ்க்கையாழ்லா, நீ தந்த சொத்து செல்வம் யாழ்லா, நீ தந்த வீடு வாசலியாழ்லா, நீ தந்த வாகன வசதியாழ்லா, நீ தந்த வாழ்க்கையாழ்லா, நீ தந்த மனைவி மக்கள் யாழ்லா, நீ தந்த கண்ணுடைய பார்வை யாழ்லா, நீ கண்ட உடலுடைய ஆரோக்கியம் யாழ்லா. இத்தனையையும் வைத்து ரப்பே எத்தனையோ பாவம் செஞ்சிட்டோம் யாழ்லா, கண்ணால பார்க்க கூடாத எத்தனையோ பாவத்தை பார்த்துட்டோம் யாழ்லா, உள்ளத்தால சிந்திக்க கூடாத எத்தனையோ பாவங்களை சிந்திச்சிட்டோம் யாழ்லா. யாழ்லா மன்னிக்கிற ரப்பே, பாவத்தோடு வாழ வச்சிடாத யாழ்லா, உலகத்துடைய வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும் யாழ்லா, பாவத்தோடு சக்கராத்தை தந்துடாத யாழ்லா, மூத்து கஷ்டமாக இருக்கும் யாழ்லா, பாவத்தோடு மூத்து கட்டிடாத யாழ்லா, கபருடைய வேதனையை தாண்ட முடியாது யாழ்லா, எல்லா பாவத்தையும் மறைச்சி மன்னிச்சு அழிச்சு அழிச்சிருயாழ்லா, சுவனவாதிகளாக வரைக்கும் மூத்து இருக்கிறாத யாழ்லா, நரகத்துடைய வேதனையை தாண்ட முடியாது யாழ்லா, சக்கராத்துடைய கஷ்டத்தை தாங்க முடியாது யாழ்லா, கெட்ட மூத்து தராமையாள் மூத்தாக்கிறாமையாள் நாயில வாட்டி மூத்தாக்கிறாமையாள் கேவலமான மூத்து தந்துடாமையாள் பாவங்களை மன்னித்து சுவனவாதிகளாக மூத்தாக்கிறியாள் யாழ்லா. எவ்வளவோ கஷ்டங்கள் பட்ட தியாகங்கள் செய்த எங்களுக்கு உதாரண புருஷராக வாழ்ந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய உள்ளங்களாக உள்ளங்களை ஆக்கிறியாள்லா. எங்கள் சமூகத்தில் எத்தனையோ பேர் அவருடைய வாழ்க்கையை கேலியாக பார்க்கிறாங்க யாழ்லா, அவருடைய சுண்ணத்துகள் கேலியாக்கப்படுது யாழ்லா, அவர்களுடைய சுண்ணத்துகளை எடுத்து நடக்கக்கூடிய பாத்தியத்தை தாயாள்லா, அவர் மீது மரியாதையை ஏற்படுத்தியாள்லா, அவருடைய பொறுப்பை அவருடைய அந்தத்தை உணர வச்சிருயாள்லா. யாழ்வத்தை ரஹ்மானே இந்த ஊரை பொருந்திக்கோயாள்லா, இந்த நிர்வாகத்தை பொருந்திக்கோயாள்லா, இந்த மக்களை இனி பொருந்திக்கோயாள்லா, குர்ஆனிலே வரணித்த ஊர்களை போன்று இந்த ஊரை ஆக்கிறியாள்லா, ஊரை செழிப்பானதாக ஆக்கிறியாள்லா, இந்த ஊரிலே உள்ள கடனாளிகளுடைய கடன்களை இல்லாமல் ஆக்கிறியாள்லா, பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்கிறியாள்லா, சோதனைகளை கஷ்டங்களை இல்லாமல் ஆக்கிறியாள்லா, நோய் நும்பலங்களை இல்லாமல் ஆக்கிறியாள்லா, முசீபத்துகளை இல்லாமல் ஆக்கிறியாள்லா, வரக்கத்து வாய்ந்த வெற்றிகள் நிறைந்த ஊராக ஆக்கிறியாள்லா, உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வாழக்கூடிய ஊர்களாக ஆக்கிறியாள்லா. யாழ ரப்பி ரஹ்மானே உன்னுடைய மார்க்கத்தை ஹக்கை சொல்லக்கூடிய உலமாக்களை யாரெல்லாம் தங்கையாக்கிறார்களோ யாழ்லா, யாரெல்லாம் கண்ணியப்படுத்துகிறார்களோ யாழ்லா, அவர்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ யாழ்லா, அவர்களுடைய தொழிலே பறக்க செஞ்சிருயாள்லா, அவர்களுடைய வாழ்க்கைகளை பறக்க செஞ்சிருயாள்லா, குழந்தைகளுடைய குடும்பத்துடைய வாழ்க்கையிலே பறக்க செஞ்சிருயாள்லா, இன்னும் இன்னும் அவர்களுக்கு செலவழிக்கக்கூடிய மனங்களை உள்ளங்களை கொடுத்திருநாயனே. இந்த சிறிய பிரார்த்தனையை உனது தனித்திரும் கிருபையால் கபூல் செய்து கொள்வாயாக.